நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீரோடு நற்றாள் காசிநந்தி தேவர் நற்றாள் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம். வழமை போல இந்த சத்சங்கத்தில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பற்றி படிப்போம். முடிந்தால் இல்லாவிட்டால் அது சார்பாக வந்த கேள்விகளுக்கு விடை கண்டு அந்த கேள்விகளின் விடைகள் மூலம் அனுபவத்தை பெறுவோம். அதே போல இன்றைய நாளில் கேள்வி ஒருவரிடம் இருந்து வந்திருக்கின்றது. கேள்வியும் கருத்துமாக மூன்றோ நான்கு விடயங்களை அவர் பகிர்ந்திருக்கின்றார். தன்னுடைய அனுபவ விடயங்களை அதற்கு அவர் பதில் காண இருக்கின்றார். அனுபவத்தை எனக்கு அனுப்பியிருக்கின்றார். அது கிரியா யோக அனுபவமாகவும் இருக்கின்றது, சைவ சித்தாந்த அனுபவமாகவும் இருக்கின்றது, உலகியல் அனுபவமாகவும் இருக்கின்றது. அதைவிட இன்னொரு அன்பரும் ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார். அது வேறொரு நூலில் இருந்து எடுக்க வேண்டிய ஒரு விடயம் என்றபடியால் அதை நான் இன்று எடுக்கப் போவதில்லை. அந்த நூலில் நான் படிக்கவில்லை, அருணகிரிநாதரின் நூல் ஒன்று. ஆகவே அந்த கேள்வியை இன்னொரு நாளைக்கு ஒத்தி போடுகின்றேன். குறுகிய நேரம் இருந்தபடியால் நான் அந்த நூலில் இருந்து அவருக்கு அந்த பதில் கொடுக்க முடியாது. அதை பற்றி நான் அறியாதபடியால் ஆகவே இந்த ஒரு அன்பருடைய கேள்விகளுக்குரிய விடையை இன்று பார்ப்போம். அவருடைய கருத்து பகிர்வு தான் அதில் கூட. அவர் முதலாவதாக என்ன கருத்து பதிவை பதிகின்றார் என்றால், இந்த கிரியா யோகா பாபாஜியின் தெய்வீக குரலில் பல விடயங்களை இருக்கின்றது. இப்போது நாங்கள் அதை படித்து கொண்டு போகும்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை நான் சில காலமாக உங்களுடைய சத்சங்கத்திலிருந்து அறிந்து கொண்டு போய் இப்போது இந்த புத்தகத்தை ஆர்வமாக மீண்டும் படிக்க தொடங்கி இருக்கின்றேன். அதில் பலவிதமான விடயங்கள் தன்னுடைய அறிவு நிலைக்கு எட்டி கொண்டிருக்கின்றன. நீங்கள் சொல்லுகின்றீர்கள், அதை சொல்லளவில் எடுத்த எனக்கு இப்போது உள்ளுணர்விலேயே பல விடயங்கள் தெரிகின்றன. இதனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆணவம் அல்ல, ஏனென்றால் என்னுடைய அறிவுத்திறன் வளர்ந்திருக்கின்றது. என்னாலேயே பல விடயங்களை ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தையும் நினைவில் வைத்தென்று சந்தோஷமாக அந்த கருத்து பதிவை கொடுக்கின்றார். கொடுத்துவிட்டு ஏதோ ஒரு புத்தகத்தில் ஏதோ ஒரு அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட ரெண்டு மூன்று சொற்களுக்கு வசனங்களுக்கு விளக்கம் கேட்கின்றார். அந்த வசனங்கள் யாவன? முதலாவதாக முதலாவதாக அவர் கேட்ட கேள்வி பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியிலிருந்து அவர் எடுத்த உள்ளுணர்ந்த விடயம், அதற்குரிய சிறு விளக்கத்தை கேட்கின்றார். முதலாவதாக இந்த ஓங்காரத்தை பற்றி, ஓம்காரம் அதைவிட ஐந்தெழுத்து மந்திரங்களை பற்றியெல்லாம் இப்போது கிட்டடியில் படித்து கொண்டு வந்திருக்கின்றோம். சவிவசித்த அந்த வகுப்பில் பாபாஜியின் தெய்வீக குரலிலும் அது மிகவும் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போதுதான் உணர்கின்றேன், இந்த புத்தகத்தை ஒரு முறைதான் வாசித்திருந்தேன் முதல், இவ்வளவு விடயம் பாபாஜியின் புத்தகத்தில் அடங்கியிருக்கின்றதா? ஆகவே இந்த ஓங்காரத்தை பற்றி அதில் கொடுக்கப்பட்ட விடயம் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் விரிவான விளக்கம் நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கின்றீர்கள். இரண்டையும் ஒன்றிணைத்து பார்க்கும்போது தனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது, தன்னுடைய அறிவுத்திறன் வளர்ச்சியில் என்று கூறுகின்றார். அவர் சொன்ன விடயம் அதில் மேலதிக கருத்தை அவர் கேட்டிருப்பது இந்த ஓங்காரம் என்றதை சைவ சித்தாந்தத்திலே நீங்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்றீர்கள். ஆனால் பாபாஜியின் புத்தகத்திலும் இந்த ஓங்காரத்தை பற்றி குறிப்புண்டு. அந்த குறிப்பின்படி இதுதான் மூல மந்திரமாக சொல்கின்றார் பாபாஜி ஓங்காரத்தை. அது மாத்திரமல்ல, அகரம் முகரம் மகரம் என்ற நிலைகளை பற்றியும் அந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஓம் என்பதையும், அதற்கு மேலாக விந்து நாதம் என்பதும் இருக்கின்றது, இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் ஓங்காரம் என்றதை அவர் மிகவும் அருமையாக சுருக்கமாக கொடுத்திருக்கின்றார் ஐயா அவருடைய ஒரு ஒரு அத்தியாயத்தில் என்று கூறுகின்றார். ஆகவே அவர் சொன்னது உண்மை. பாபாஜியின் ஒரு அத்தியாயத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஓம்காரத்தின் சிறு விளக்கங்கள் ரெண்டோ மூன்று பக்கத்தில் அவர் கொடுத்திருக்கின்றார் பல விடயங்களுடன் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. ஆகவே இந்த ஓம்காரத்தில் நீங்கள் மேலதிக கருத்து அதை பற்றி சொல்லுவீர்களா என்று கேட்டது நிமித்தம் இப்போது அதை மீண்டும் பார்த்து விடுவோம். ஓம்காரத்துக்குள் தான் இந்த ஐந்தெழுத்து மந்திரம் சிவாய நம என்பது அடக்கம் என்பதை இப்போ சில வகுப்புகளாக சத்சங்கம் சைவ சித்தாந்த வகுப்புகளில் பார்த்து கொண்டு வருகின்றோம். அது மிகவும் உண்மையானது. அதற்குள் தான் எழுத்து வடிவில் இருக்கும் பஞ்சாட்சரம் அடங்குகின்றது. அதே நேரம் பாபாஜியின் பஞ்சாட்சரம் மந்திரமாகிய இருக்கிற சொல் வடிவில் இருக்கும் மந்திரமும் அதற்குள் தான் அடங்குகின்றது ஓம்காரத்துக்குள் என்பது ஜோகியாருடைய விளக்கம். அந்த புத்தகத்தில் பாபாஜியும் அதை தொட்டிருக்கின்றார். அந்த மந்திரத்தை தொடவில்லை, அந்த விடயத்தை தொட்டிருக்கின்றார் பாபாஜி அவர்கள், யோகியார் அவர்கள். அந்த பாபாஜியின் மந்திரத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார், சொல் வடிவமான பஞ்சாட்சர மந்திரத்தை. ஆகவே எல்லாமே இந்த அன்பர் கேட்டதற்காக எல்லாமே ஓங்காரத்துக்குள் தான் அடக்கம், அதை விட்டால் வேறொன்றும் இல்லை. அதை ஆதலால் தான் எங்களுடைய மனித உடலில் எங்களுடைய ஆன்மா வீற்றிருக்கும் குண்டலினியில் அந்த இடத்தில் தான் இறைவன் அந்த ஓங்காரத்தை வைத்தான், அகத்தில் வைத்தான். புறத்தில் பிரபஞ்சமே ஓங்காரத்தில் இருக்கின்றது, அண்டமும் பிண்டமும் இயங்குவது ஓங்காரத்தால் என்று இரண்டிடத்திலும் பார்த்திருக்கின்றோம். அகத்தில் இருக்கும் ஓம் என்ற சத்தம் அங்கு குண்டலினியில் வைக்கப்பட்டது. அதிலிருந்துதான் எழுத்து வடிவங்களும் சொல் வடிவங்களும் வந்ததென்று நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் பார்த்திருக்கின்றோம். எழுத்து வடிவம்தான் மேலே வந்து வாய் வழியாக வைகறி வாக்காக சொல்லாக உருவெடுக்கின்றது. இதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் பாபாஜியின் தெய்வீக குரலில் இதே இடத்தில் வேறு இரண்டு விடயங்களை தந்திருக்கின்றார். இந்த அன்பர் அதை தொட்டதற்காக சொல்கின்றேன். இந்த வழி நின்று என்ன மாதிரி நாங்கள் எங்களுடைய குண்டலினி சக்தியை மேலே கொண்டு வரலாம் என்ற குறிப்பும் பாபாஜி கொடுத்திருக்கின்றார். அதாவது கீழரணி மேலரணியாக இந்த மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தி எங்களுடைய ஆன்மாவையும் மேலரணியாக சிவசக்தியையும் வைத்து இதை கடைந்தால் குண்டலினியில் இருந்து எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் மேல் நோக்கி சிவசக்தியிடம் கொண்டு போய் இணைப்பதுதான் கிரியா யோகம். ஆன்மாவை கடவுளுடன் இணைப்பதுதான் யோகம். ஆகவே இந்த கிரியா யோகா பயிற்சியில் எங்களுக்கு தரப்பட்டது இந்த குண்டலினி சக்தியை, அதாவது எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் குண்டலினியில் இருந்து மேலே கொண்டு வந்து சிவசக்தியுடன் இணைத்து அதன் பின் மேல் துவாரம் வழியாக எங்களுடைய ஆன்மா வெளியே சென்று வரக்கூடிய ஒரு நிலையை அடைதல், அது ஒரு சித்தி. அதை நாங்கள் எங்களுடைய கிரியா யோகா பயிற்சி மூலம் நிச்சயமாக அடையலாம். அதை ஆன்ம ட்ராவல் என்று சொல்லுவோம். ஆன்மாவினுடைய பயணம், உடலை விட்டு வெளியால் போய் வருவது. ஆகவே அந்த நிலை மிகவும் உன்னதமான நிலை. அந்த நிலையை அடைவதற்குத்தான் இந்த சுவாச பயிற்சியும் தியான பயிற்சியும். அதைத்தான் பாபாஜி அவர்கள் கீழரணி மேலரணியாக வைத்து அதை கடைய வேண்டும் என்கின்றார் தியானம் அவருடைய பயிற்சிகள் மூலம். ஆகவே அந்த பயிற்சி என்பது கீழறிணியாக இருப்பது ஆன்மா, மேலறிணியாக இருப்பது சிவசக்தி. அதன் மூலம் அதை அந்த நிலை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை போவதற்கு பாபாஜியின் கிரியா யோகா பயிற்சி மூலம் அதை அடையலாம் என்பது அவருடைய கருத்து. இந்த அன்பர் அதை தொட்டிருக்கின்றார் என்று அந்த வாசிப்பில் அதைத்தான் அனுப்பியிருக்கின்றார். ஆகவே அந்த மூலாதாரத்தில் இருக்கும் ஆன்மாவை மேல் நோக்கி, ஆன்மா என்றால் குண்டலினி சக்தி, அந்த சக்தியை நாங்கள் மேல் நோக்கி மேலே அனுப்பும் போது அது சிவசக்தியை தொடுகின்றது என்று சொல்கின்றோம். இதற்காகத்தான் அந்த நாங்கள் பாபாஜியின் கிரியா யோகத்தில் செய்யும் குண்டலினி பிராணயாமம் என்ற பிராணயாமமும் மூன்று மூச்சு காற்றுக்கள் அதை இயக்குகின்றது. நாங்கள் நடுமூச்சில் இருந்து அந்த பிராணயாமத்தை செய்கின்றோம். இடகலை பின்கலை ஆகிய இரண்டு மூச்சு காற்றுக்கள் அதன் மூலம் இரண்டு பக்கமும் பிரயாணம் செய்கின்றது, மூவ் பண்ணுகின்றது. ஆகவே அந்த இயக்கத்தில் அந்த இரண்டு மூச்சு காற்றுக்களையும் வைத்து ஒரு திரி போல் நீங்கள் எடுக்கலாம். நடுவில் இருக்கும் நடு சுவாசத்தை சுற்றி இந்த இடது சுவாசம் வலது சுவாசம் மாறி 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 வேலை செய்து அதை நீங்கள் கடைதல் என்றும் சொல்லலாம். இந்த குண்டலினி சக்தியாகிய இந்த ஆன்மாவை மேல் நோக்கி எடுத்து சிவசக்தி இருக்கும் பிரம்மரந்திரத்தில் உள்ளேயும் வெளியேயும் இணைக்கும் தொழில்தான் இந்த கிரியா யோகா பயிற்சி. அது தியானம், அதைத் தொடர்ந்து தியானம் மூலமும் அது கடையப்படுகின்றது. ஆகவே பாபாஜியின் சூட்சும பயிற்சிகளான சுவாசம், தியானம், மந்திரம் இவை மூலம் இவை கடையப்பட்டு மேல் நோக்கி வந்து நாங்கள் அந்த ஆன்மா ஈடேற்றம் என்று சொல்லும் ஆன்ம ஞானத்தை பெறுகின்றோம் என்பது இந்த பக்கங்களில், இந்த அன்பர் சொன்ன பக்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற தரவு. ஆகவே எல்லாமே ஓம்காரத்துக்குள் தான் நடக்கும் என்று எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல் இந்த கிரியா யோகா பயிற்சி கூட ஓம்காரத்தின் வடிவில்தான் அமைந்திருக்கின்றது, ஓம்காரத்துக்குள் தான் நடக்கும் என்பது இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த மூன்று சுவாச காற்றுகளையும் தான் நாங்கள் பூரகம், கும்பகம், ரேசகம் என்று சொல்கின்றோம். உள் சுவாசம், வெளி சுவாசம், அதே நேரம் அது நிறுத்தும் சுவாசமாக கும்பகம் இருக்கின்றது. ஆனால் கிரியா யோகத்தில் பூரகமும் ரேசகமும் தான் உண்டு. ஆகவே இந்த இடகலை பின்கலை வழியாக நாங்கள் அதை இரண்டு மூச்சுக்காற்று வழியாக இந்த மூச்சு பயிற்சிகளை செய்து அந்த பயிற்சியை செய்யும் போது நடுமூச்சு ஊடாக செய்து அதை அடைகின்றோம். அவ்வளவுதான் இந்த சத்சங்கத்தில் அதை பற்றி நாங்கள் பேச முடியும், மற்றவையெல்லாம் பேச முடியாது. ஆகவே இந்த அன்பர் அதை தொட்டு இந்த கேள்வியை கேட்டதற்காக அந்த அளவுக்கு உங்களை கூட்டிச் செல்கின்றேன். அடுத்தது இந்த விடயத்தில் அவர் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். இந்த கேள்வியின் பெண் அதாவது என்னென்றால், தன்னுடைய இது ஆன்மீகத்துடன் சம்பந்தப்பட்டது, அடுத்தது உலகியலுடன் சம்பந்தப்பட்டது. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரும் தவறுகள் சிலவற்றை செய்திருக்கின்றேன். ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்தேன். எப்போது மீண்டு வந்தேன்? இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை கேட்கும் போது மீண்டு வந்தேன். ஆனால் மீண்டு வந்த பின் இப்போது மீண்டும் தற்போது நான் மீண்டும் அந்த விடயங்களை மீண்டும் செய்ய ஆரம்பிக்கின்றேன், அந்த பிழைகளை. இதிலிருந்து எப்படி தப்பலாம் ஐயா? நான் நினைத்தேன் அந்த பிழைகள் எல்லாம் முடிந்து விட்டதென்று, ஆனால் அது முடியவில்லை. அது என்னுடைய மனதில் அது சிற்றின்பமாக இருக்கலாம். உலகியல் பொருட்களில் இருந்து, உலகத்தில் இருந்து கிடைக்கும் சிற்றின்பத்தை நாடி நிற்கும் அந்த விடயங்கள் மீண்டும் என்னை வைத்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் நான் அவற்றில் விழுகின்றேன். பிழை என்பது தெரிகின்றது. இதிலிருந்து என்ன மாதிரி என்னை விடுவிக்கலாம் என்பது இந்த நண்பருடைய அடுத்த கேள்வி. இந்த அன்பருடைய கேள்வி மாத்திரமல்ல, எல்லாரும் நாங்கள் இந்த விடயத்தின் ஊடாக சென்று வருகின்றோம். நல்லதுகளை செய்கின்றோம், நல்லதுகளில் ஈடுபடுகின்றோம், கெட்டவற்றை செய்கின்றோம், கெட்டவற்றில் ஈடுபடுகின்றோம். ஆனால் இங்கு நாங்கள் முக்கியமாக இந்த அன்பர் இந்த கேள்வியை கேட்டபடியால் அதற்குரிய விளக்கம் என்னென்றால், ஒரு விடயத்தை அருளாளர்கள் சொல்கின்றார்கள், அந்த விடயத்திற்குரிய விளக்கம் இல்லாமல் செய்யும் போது அது பிழையான செயலாக இருந்தாலும் அதில் பாவம் இல்லை, பாவக்கணக்கு இல்லை. ஏனென்றால் அறியாமை அங்கு இருக்கின்றது, அறியாமையால் நீங்கள் தொழிற்படுகின்றீர்கள். ஆனால் இந்த சைவ சித்தாந்த மாணவர்களாக நாங்கள் இருக்கும் போது இந்த அறியாமை நீக்கப்படுகின்றது, அறிவுத்திறன் வருகின்றது. அது நீக்கப்பட்ட பின் அதே பிழையை நீங்கள் மீண்டும் செய்வீர்களாக இருந்தால் அது கோடி 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 பாவத்திற்கு சமம் என்று அருளாளர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே தெரிந்த பின் செய்வது பிழை. அது காரணமாக இருக்கலாம், காரியமாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் அவற்றை நிப்பாட்ட வேண்டுமென்று இந்த அன்பர் திரும்பவும் என்ன மாதிரி இதிலிருந்து மீளலாம் என்று கேட்டதற்கு உரிய தக்க பதில் என்ன? இந்த விடயங்களை நாங்கள் இப்போது சைவ சித்தாந்தத்தை படித்த பின் முதல் பாபாஜியின் கிரியா யோகத்தில் நின்றோம். செயல்முறை பயிற்சியில் அந்த நேரத்தில் எங்களுக்கு உண்மை வாழ்க்கை வாழ வேண்டுமென்றும் பாபாஜி கூறியிருந்தார். அது ஆணித்தரமாக முழுமையாக விளங்காத நிலையில் பயிற்சிகளிலும் நின்றோம். வாழ்க்கையில் வாழ்க்கையை பற்றி பாபாஜி சொன்னதை அவ்வளவு விளக்கமில்லாததால் பெரிதாக எடுக்கவில்லை. இப்போது சைவ சித்தாந்தத்தில் அக்கு வேறு ஆணி வேறாக வாழ்க்கை என்றால் என்ன, இந்த வாழ்க்கையை செயல்படுத்துவதென்ன, 36 தத்துவங்கள், அந்த தத்துவங்கள் தான் எங்களை மேலேயும் கொண்டு போகின்றது, கீழேயும் வைத்து சாக்கடையில் தள்ளுகின்றது என்றெல்லாம் படித்து விட்டோம். ஆகவே இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தி நாங்கள் உண்மை வாழ்க்கை வாழ வேண்டுமென்று வாயால் பேசி கொண்டிருக்கின்றோம். அட்லீஸ்ட் அதை முக்கரணங்களுக்கும் கொண்டு வர வேண்டும். இவற்றிலிருந்து தப்புவதற்கு ஒரே ஒரு முதல் வழி, ஆரம்ப வழி, முதல் வழி என்று சொல்வது, ஒருவன் எங்களை பார்க்கின்றான் என்ற நிலை வேண்டும் நாங்கள் செய்யும் செயல்களில். ரைட், ஒருவரும் பார்க்கவில்லையே என்றுதான் இந்த சிற்றின்பங்களை, இந்த உலகியல் பொருட்களை நாங்கள் நாடிக்கொண்டிருக்கின்றோம். அதை ஒருவன் பார்க்கின்றான் என்று தெரிந்துவிட்டால் செய்வதற்கு கூச்சப்படுவோம், செய்யவும் மாட்டோம். ஆகவே அந்த உணர்வை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த இறை உணர்வு, குரு உணர்வை நாங்கள் கொண்டு வர வேண்டும். உலகத்தில் இருக்கும் மக்கள் எங்களை பார்க்காவிட்டாலும் குருவும் திருவும் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது என்றதை கொண்டு வந்தால் இந்த அன்பருக்கு அதுதான் பதில். இதிலிருந்து நீங்கள் வெளியால் வரலாம். ஆகவே அருளாளர்கள் சொன்ன இறுதி வாக்கு, தெரிந்த பின் செய்வது மகாபாவம். தெரிய முதல் செய்தால் அது தப்பில்லை, தப்புத்தான், ஆனால் தப்பில்லை என்பது அருளாளர்களுடைய வாக்கு. நீங்கள் இவ்வளவு தூரம் இந்த புத்தகத்தை வாசிக்கிறீர்கள், இந்த கேள்வியை கேட்டு போட்டு உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் இந்த கேள்வியை கேட்கின்றீர்கள், அதற்குரிய பதில் என்று தரப்பட்டிருக்கின்றது. இது அவருடைய இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வியாக வைக்கின்றார் தொண்டை பற்றி. தான் தொண்டு செய்து வருகின்றேன் முடிந்தளவு, அது கிரியா யோகத்துக்கு மாத்திரமல்ல வெளியிலும் செய்கின்றேன். ஏனென்றால் நான் கிரியா யோகத்தில் இருப்பது கொஞ்ச காலமாகத்தான். ஆகவே அந்த தொண்டை பற்றி நான் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கருத்து பதிவு என்னவென்றால், இந்த தொண்டின் மூலம் எனக்கு பல விளக்கங்கள் கிடைக்கின்றன, மனநிலை சந்தோஷங்கள் கிடைக்கின்றன. ஆகவே இந்த தொண்டு என்பது என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக நான் கருதுகின்றேன். அதைத்தான் நீங்கள் சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும் சொல்லியிருக்கின்றீர்கள், அன்பு தொண்டு வழி நிற்க வேண்டுமென்று. அது மிகவும் உண்மையாக இருக்கிறது ஐயா. அந்த தொண்டாலும் நான் தப்புகின்றேன். ஆகவே இந்த மாயா உலகத்தில் நான் இருந்து இந்த தொண்டு அன்பு மூலம் அதிலிருந்து விடுபட்டு கொண்டு வருகின்றேன். இருப்பினும் இந்த மாயை என்பது, இந்த மாயையாகிய உலகம், உலகத்தில் இருக்கிற பொருட்கள், என்னுடைய உடல், உடலில் இருக்கும் கருவிகளால் நான் மீண்டும் அதற்குள் சாக்கடைக்குள் தள்ளப்படுகின்றேன். அதிலிருந்து தான் வெளிவருவதற்காக இந்த கேள்விகளையும் இந்த கருத்துரைகளையும் போட்டிருக்கின்றேன். இது மற்றவர்களுக்கும் நிச்சயமாக உதவி செய்யும் என்பதால் இதை பகிரச் சொல்லி உங்களிடம் இன்று அனுப்பினேன். ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த நிலையில் தான் இருக்கின்றோம் என்பது நீங்களும் சொல்லியிருக்கின்றீர்கள். முன் எல்லோரும் அந்த நிலையில் இருப்பதால் எல்லோரும் மீண்டும் எங்களை சிந்திக்க வேண்டும். என்ன செய்கின்றோம், எப்படி செயல்படுகின்றோம், எப்படி வாழ்கின்றோம், எப்படி சாதனை செய்கின்றோம், எப்படி தொண்டு செய்கின்றோம், எப்படி உயிரில் உண்மையாக நிற்கின்றோம், இவற்றை சிந்திக்க வேண்டும். அதுதான் இந்த கேள்வியல் கருத்து பரி இந்த கேள்வியல் அவருடைய அனுபவத்தில் இருந்து வந்த விடயங்களின் தொகுப்பு என்று சொல்லி அவருடைய கேள்விக்கு இந்த வழியாக இன்று பதிலை கொடுக்கின்றேன். ஸோ அது ஒருவருடைய கேள்வி. இந்த மூன்று கேள்வியும் கருத்து பதிர்வாகவும் வந்த விடயம், அதை இன்று சிந்தித்திருக்கின்றோம். மற்றவருடைய கேள்விக்கு நான் சொல்லியிருந்தேன், அதற்கு இன்னொரு அறிவு நூல் ஒன்றை எடுத்து பார்க்க வேண்டிய கட்டம் என்றபடிய அந்த என்பருக்கு எனக்கு இன்னும் கால அவகாசம் தேவை அவருடைய கேள்விக்கு என்று கேட்கின்றேன். அதை பார்க்க முதல் அதை பற்றி பேசக்கூடாது. ஆகவே அந்த அன்பருடைய கேள்விக்கு பின்னர் பதில் காணப்படும். ஆகவே இந்த ஒரு கேள்விதான் வந்தது, அதற்கு விடை கண்டிருக்கின்றோம். அதுதான் இன்றைய சத்சங்கத்தில் வந்த கேள்வி. இதற்கு மேலாக நாங்கள் பார்க்கும் போது, இப்போது இந்த இது கேள்வி அல்ல, இது ஒரு பொது கருத்தாக எடுத்துக்கொள்வோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும். வாழ்க்கையை சீரமைப்பதற்கு இறைவன் தந்த ரெண்டு கண்களாகிய வேத ஆகமங்கள் வழி நிற்க வேண்டும். வேத ஆகமங்கள் வழி என்று சொன்னால், வேதத்தில் வந்த திருமுறைகள் வழியும், அதன் மூலம் பலரின் வாழ்க்கை வரலாறு எடுத்து கொடுக்கப்படுகின்றது. நாயன்மார்களாக அதை முடிந்தளவு கேட்கலாம், படிக்கலாம், அதன் வழி நிற்கலாம், அவர்களுடைய அனுபவத்தை எடுக்கலாம். அதற்கு மேலாக சைவ சித்தாந்த நூல்கள் இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம் ஆரம்ப நிலையில். அது சொல்லப்பட்ட முறைகளையும் நாங்கள் நன்கறிந்து மீண்டும் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரமைக்க வேண்டும். ஏனென்றால் உண்மை வாழ்க்கை வாழும் போதுதான் உங்களுடைய சாதனையும் பலிக்கும், சாதனையும் நன்றாக வளரும். ஆகவே அந்த வாழ்க்கையின் வழி நாங்கள் நிற்க வேண்டும். அதற்கெல்லாம் வல்ல பாபாஜியும் பரம்பொருளும் எல்லா சாதகர்களுக்கும் உதவ வேண்டும் என்று கேட்டு இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ. இறைவனையா நீங்கள் இணைப்பில் இல்லை என்று நினைக்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகே ஐயா, கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபா ஆஜி நமோம்,
ஓம் கிரியா பாபா ஆஜி நமோம்,
ஓம் சிவாய நமஹ,
ஓம் சிவாய நமஹ.
வணக்கம். இன்றைய சத்சங்கத்தில் மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு பாபாஜியுடைய அருளால முடிஞ்ச அளவு உங்கள் பாபாஜியுடைய கருணை மூலியமாகவும் பகிர்ந்து கொடுத்தீர்கள், அதான் சிறப்பு. அதுல இருந்து பல கருத்துக்கள் நமக்கு ஆராய்ஞ்சு அப்பப்ப தேவைக்கு நமக்கு பாபாஜி கொடுப்பார். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து உலகில் சார்த்தா இருக்கிறோம், அப்படியே ஒரே முட்டா கொடுத்துட்டாலும் நம்மளால அதை ஜீர்ணிக்க முடியாது. அதே சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கக்குள்ள வாழ்க்கை பாடமா நமக்கு அது அமையும். அந்த வகையில இங்கே சத்சங்கம் நல்ல சிறப்பான முறையில நீங்க கேட்ட கேள்விக்கு பாபாஜி உள்ளால அந்த கருத்துக்கு சில பதில்கள் வந்தது. இன்னும் தேவையான பதில பாபாஜி நமக்கு கொடுத்து அருள்வார். இந்த முடிச்சு சத்சங்க இன்னும் சிறப்படைய பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. நன்றி கார்த்திகேயன் ஐயா, வழமை போல் அதை ஒரு சுருக்கமாக அதன் சாரத்தை எடுத்து கொடுத்தீர்கள். பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் இன்று வந்தது ஒரு அன்பருடைய கேள்வி, இரண்டு பேரின் கேள்வி வந்தது, ஒரு அன்பருடைய கேள்விகளுக்குத்தான் விடை கண்டிருக்கின்றோம். மற்றவருடைய கேள்வி மீண்டும் ஒரு சத்சங்கத்தில் எடுக்கப்படும். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ.